நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கொரோனா வைரஸ் தொற்றுநோய் பரவாமல் செய்ய எமது நாடு எடுத்த முயற்சிகள் வெற்றியளித்துள்ளன என்று 10 in 9 பேர் கருதுகிறார்கள் என்று ஒரு புதிய கருத்து கணிப்பு சொல்கிறது. இந்த நெருக்கடியை நன்றாக அல்லது மிகவும் நன்றாக ஆஸ்திரேலியா இதுவரை கையாண்டதாக 3000 மேற்பட்ட ஆஸ்திரேலியர்களிடம் ஏப்ரல் மாதத்தில் எடுக்கப்பட்ட இந்த கணக்கெடுப்பில் கலந்து கொண்டவர்களில் 93% கூறியுள்ளார்கள். 31% சீனா இதனை மிக சிறப்பாக கையாண்டதாகவும், 60% சீனா மிக மோசமாக கையாண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள். கடந்த சில ஆண்டுகளாக சீனா அமெரிக்கா 2 மீதான நம்பிக்கை வீழ்ச்சியடைந்து வருவதாகவும், தற்போதைய தொற்றுநோய் அதை மேலும் அம்பலப்படுத்தியுள்ளது என்றும் இந்த ஆய்வை மேற்கொண்ட லோய் இன்ஸ்டிடியூட் தனது ஆராய்ச்சி முடிவில் சொல்லியுள்ளது. கொரோனா வைரஸ் முதலில் கண்டறியப்பட்ட சீனாவில் சுமார் 84,000 பேருக்கு இந்த தொற்றுநோய் ஏற்பட்டிருந்தது. அதில் 4,000 மேற்பட்டோர் இறந்துள்ளார்கள். நம் நாட்டில் 6,000 அதிகமானவர்களுக்கு இந்த வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. அதில் 100 குறைவானவர்களே இறப்புகளை சந்தித்துள்ளார்கள். இதேவேளை அமெரிக்காவில் 83,000 அதிகமானோர் இந்த வைரஸிற்கு பலியாகியுள்ளார்கள். அங்கே 13,00,000 பேருக்கு இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சுகாதார அதிகாரிகள் மீது ஆஸ்திரேலியர்கள் அதிகளவு நம்பிக்கை வைத்திருந்தாலும், உலக சுகாதார அமைப்பு குறித்து அவர்கள் எதிர்மறையான கருத்துக்களையே இந்த ஆய்வில் பகிர்ந்திருக்கிறார்கள். COVID-19 தொற்று அறிகுறிகளை கொண்டவர்களில் தீவிர சிகிச்சை பிரிவில் ICU அனுமதிக்கப்படும் பெண்களை விட 2x அதிகமாக ஆண்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று வேறொரு புதிய ஆய்வு காட்டுகிறது. அத்துடன் ICU நோயாளிகளில் சுமார் 70% 60 மேற்பட்டவர்கள் என்றும் மொனாஷ் பல்கலைக்கழகம் செய்துள்ள ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. நாட்டின் வேலையின்மை வீதம் 6.2% உயர்ந்துள்ளது. 594,000 அதிகமானோர் ஏப்ரல் மாதத்தில் வேலை இழந்துள்ளார்கள். வேலையின்மை குறித்த பதிவில் மிகப்பெரிய உயர்வு இந்த ஏப்ரல் மாதம் பதிவாகியுள்ளது நோக்கத்தக்கது. வேலையின்மை வீதத்தை கட்டுப்பாட்டினுள் கொண்டுவர சமூக இடைவெளிகள் தளர்த்தப்பட வேண்டும் என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் போது கொரோனா வைரஸ் அதிகரித்தாலும் அவற்றை நாட்டிலுள்ள தீவிர சிகிச்சை பிரிவுகள் சமாளிக்க முடியும் என்று ஆஸ்திரேலிய மருத்துவ சங்கம் கூறுகிறது. நாட்டின் வேலையின்மை அதிகரித்திருப்பது இளைஞர்களை அதிகளவில் பாதித்துள்ளது. இளைஞர்களின் வேலையின்மை இப்போது ஒட்டுமொத்த வீதத்தை விட 2x தற்போது 13.8% உயர்ந்துள்ளது. யூத் ஜாப்ஸ் பாத் போன்ற இளைஞர்களின் வேலையின்மையை சமாளிக்கும் திட்டங்களை மறு ஆய்வு செய்ய நேரம் இதுதானா என்று ABC நிருபர் ஷலைலா மெடோரா பிரதமர் ஸ்காட் மாரிசனிடம் கேட்டார்.
Is it time to review some of those youth unemployment measures given that they haven't really worked then?
Well, I don't agree with the premise of your question. We had seen quite strong falls from the peaks of youth unemployment under the policies we'd put in place. And I'm sorry, I can't share your analysis. So if I don't share it, I can hardly comment on it.
இன்று முதல் நியூ சவுத் வேல்ஸில் மேலும் வைரஸ் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுகின்றன. பப்கள், கிளப்புகள், கஃபேக்கள் மட்டுமல்லாமல் உணவகங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களும் இனி மக்களை மீண்டும் வரவேற்கலாம். சமூக இடைவெளி பராமரிக்கும் வரை ஒவ்வொரு இடத்திலும் 10 வரை அனுமதிக்கப்படுவார்கள். 10 வரை வெளியிடங்களில் கூடுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அத்துடன் குழந்தைகள் உட்பட 5 வரை மற்றொருவர் வீடுகளுக்கு செல்லலாம். 10 விருந்தினர்கள் திருமணங்களில் கலந்து கொள்ளலாம் மற்றும் இறுதிச் சடங்குகள் மண்டபத்திற்கு உள்ளே நடந்தால் 20 வெளியே என்றால் 30 கலந்து கொள்ளலாம். உலகளாவிய வகையில் கொரோனா வைரஸ் காரணமாக இறந்தவர்களின் எண்ணிக்கை 3,00,000 கடந்துவிட்டது. அதில் அமெரிக்காவில் 85,000 அதிகமானவர்களும் பிரித்தானியாவில் 33,000 மேற்பட்டோரும் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகெங்கிலும் 1.5 million அதிகமானோர் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து மீண்டுள்ளார்கள். COVID-19 தொற்று நோயிலிருந்து நாம் படிப்படியாக தப்பி எமது அன்றாட வாழ்க்கையில் உள்ள கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படத் தொடங்கியிருந்தாலும் கொரோனா வைரஸ் இன்னமும் பரவலாக உள்ளது. எனவே சமூக இடைவெளியை கடைபிடிக்க நாங்கள் அறிவுறுத்தப்படுகிறோம். அதற்கு எமது பொது அறிவை பயன்படுத்துமாறு நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். ஆனால் கொரோனா வைரசிற்கு எதிரான எங்கள் பாதுகாப்பை தளர்த்துவதற்கான நேரம் இது அல்ல என்று ஆஸ்திரேலியன் நேஷனல் யூனிவர்சிட்டியின் தொற்று நோய் நிபுணராக கடமையாற்றும் இணைப்பேராசிரியர் சஞ்சய சேனநாயக்க SBS செய்தி பிரிவிடம் கூறினார்.
We really need to be aware that this virus hasn't gone anywhere. We haven't eradicated it. We have just suppressed it. with the great work that we as a nation have done. So it is still around and it can flare if an infected person is able to expose himself or herself to other people due to reduced social distancing.
பிரித்தானியாவில் சமூக இடைவெளி நடவடிக்கைகள் மார்ச் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொற்று மற்றும் இறப்பு வீதத்தை குறைக்க உதவியது என்றும் மிக மோசமான சூழ்நிலையை தவிர்க்க உதவியது என்றும் கூறுகிறார் பிரித்தானிய தேசிய சுகாதார சேவையின் மருத்துவ இயக்குநர் பேராசிரியர் ஸ்டீவன் பாவிஸ்.
The original reasonable worst case scenario that was produced by SAGE predicted around 500,000 deaths, so a very large number of deaths that were likely to occur if no action was taken to try and control the spread of the virus. So the fact that the social distancing measures were introduced in March has meant that the peak that we saw in April is many, many thousands of deaths below that original reasonable worst case scenario.
Hadasari. பாதுகாப்பான இடைவெளியை கையாள வேண்டுமென்றால் நாம் எவ்வளவு தூரத்தில் இருக்க வேண்டும்? ஜெர்மனியில் அமைந்துள்ள ஹனோவர் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசினின் நுரையீரல் மற்றும் தொற்று நோய்கள் துறையின் தலைவரான பேராசிரியர் டோபியஸ் வெல்ட் ஐரோப்பிய சுவாச சங்கத்தின் தலைவராகவும் கடமையாற்றுகிறார். நாம் சுவாசிக்கும் போது ஒவ்வொரு முறையும் எங்கள் சுவாசத்தில் உள்ள பாக்டீரியா அல்லது வைரஸ் என்பவற்றை கொண்டு செல்லக்கூடிய நீர்த்துளிகள் அல்லது ஏரோசோல் உள்ளது என்று விளக்கும் பேராசிரியர் மேலும் பாதுகாப்பான தூரத்தை கணக்கிடுவதற்கு COVID-19 தொற்று நோயை சுமந்து கொண்டு இந்த துளிகள் எவ்வளவு தூரம் பயணிக்கும் என்று விஞ்ஞானிகள் கணக்கிட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். சிட்னி அல்லது மெல்பேர்ன் நகரங்களில் மக்கள் மீண்டும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தால் அலுவலகங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் சில்லறை விற்பனை இடங்கள் மட்டுமல்ல எங்கும் பாதுகாப்பான இடைவெளியை கையாள வேண்டும். நகரங்களை சுற்றி நூறாயிரக்கணக்கான மக்களை போக்குவரத்து அமைப்புகள் நகர்த்துகின்றன. மக்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக சுவாசிக்க மாட்டார்கள் என்றும் ஒவ்வொருவரது சுவாசமும் ஒவ்வொரு வேகத்திலும் அழுத்தத்திலும் அமைந்திருக்கும் என்றும் கூறும் பேராசிரியர் ஸ்டோபியஸ் வெல்ட் மக்கள் பேசுவது அல்லது பேசாமல் இருப்பது காற்றில் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது என்கிறார். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவர் பல நாட்களுக்கு எந்தவித நோய் அறிகுறியையும் வெளிப்படுத்த மாட்டார் என்ற காரணத்தால் இன்னொருவர் பாதிக்கப்பட்டுள்ளதை உணர்வதற்கு மிக நீண்ட காலம் எடுக்கும் என்பதாலும் ஒருவரின் சுவாசம் பயணிக்கும் தூரத்தை கணக்கிடுவது இலகுவல்ல என்றும் இடைவெளி பேணுவது அவசியம் என்றும் பேராசிரியர் டோபியஸ் வெல்ட் வலியுறுத்துகிறார்.
It's not black and white, it's 50 shades of gray. If you walk beside someone who is doing nothing than normally breathing, your risk is low. But if he is talking, if he is shouting, if he is coughing, your risk increases.
பேராசிரியர் லியோ ஹூங்ஸ் ஒரு சுவாச நிபுணர். ஃப்ரீ யூனிவர்சிட்டி ஆஃப் ஆம்ஸ்டர்டாமில் தீவிர சிகிச்சை பிரிவில் பணியாற்றுகிறார். சமூக இடைவெளிக்கு மாற்று இல்லை என்று அவர் வலியுறுத்தி கூறுகிறார்.
The exact distance depends on the way you breathe, the level of activity. Of course, if you are performing exercise, airflow out of the mouth will increase, so small droplets might travel a bit farther. So I would think that a distance of around 1.5 meter would be a safe distance to limit transmission of infection.
Corona virus குறித்து அனைத்து செய்திகளையும் தமிழில் அறிந்து கொள்ள sbs.com.au/language/tamil/coronavirus-updates என்ற இணையதளத்திற்கு செல்லவும்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.